إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العلي العظيم عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது முஸ்தஃபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புதுமிக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இரக்கமுள்ள அல்லாஹ் சங்கையாளவன் உயர்ந்தவன் நமக்கு பலவிதமான அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறான். பலவிதமான நேர்மத்திகளை அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிறான். அந்த பாக்கியங்களில் உயர்ந்த சிறந்த உன்னதமான ஒரு பாக்கியம்தான் குழந்தை பாக்கியம். நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு பாக்கியம். பல நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று பல விடத்தம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான பாக்கியம்தான் குழந்தை பாக்கியம். யாருக்கு அல்லாஹ் குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறானோ உண்மையில் பாக்கியசாலிகள். கேட்டு பாருங்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் அதனுடைய வலி வருத்தம் அவர்கள் மிகவும் வேதனையோடு அதை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவ்வளவு தூரம் குழந்தை பாக்கியம் எந்த ஒரு பணத்தால் பதவியால் வேற எந்த இன்ஃபுளுன்ஸ் மூலமாக நமக்கு பெற முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த குழந்தை பாக்கியத்தை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த குழந்தை எவ்வளவு பாக்கியமோ அதே போன்று மிகவும் பொறுப்பானதும் தான். நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை பெற்ற ஒவ்வொருவரிடமும் விசாரணை செய்ய இருக்கிறார். அவ்வளவு ஒரு பொறுமதியான ஒரு பாக்கியமான ஒன்றாக அல்லாஹ் இந்த குழந்தைகளை தந்திருக்கிறான். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஒரு சுருக்கமான நேரத்தில் குழந்தையை பாக்கியமாக பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் தகப்பன் தாய் இந்த இருவரும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியவைகளும் செய்யக்கூடாதவைகளையும் உலமாக்கள் அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், குழந்தைக்கு நீங்க என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது. ஏன் இவைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், நம்முடைய குழந்தை அழகான சாலிஹான குழந்தையாக மாற வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் நாம் இவைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்கத்தான் வேண்டும். யாருக்குதான் ஆசை கிடையாது, ஏன்னா குழந்தை உலகத்தை நல்லொரு மனிதராக பார்த்தாகணும், நல்லொரு மனிதராக இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று எந்த ஒரு தந்தைக்கும் ஆசை இல்லாமல் இருப்பது கிடையாது. எல்லோருக்கும் உள்ள ஆசைதான். கேட்டு பாருங்கள், உங்களோட குழந்தை எப்படி வரணும், பத்து பேர் மதிக்கிற மாதிரி, எல்லோரும் மதிக்கிற மாதிரி அந்த குழந்தை நல்ல குழந்தையாக உலகத்தில் இருக்கணும், அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன குழந்தை போகணும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் சொல்வார்கள். அன்பான பெரியவர்களே, ஹதீஸும் இதை தான் சொல்கிறது, உலகத்துல மனிதன் விட்டு செல்லக்கூடிய பாக்கியங்களில், சொத்து செல்வங்களில் சதகா ஜாரியாவா ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒன்றுதான், அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு அழகான குழந்தையை யார் விட்டு செல்கிறார்களோ அது அவருடைய கவருக்கு சதகாச்சாரியாவாக அமைந்துவிடும். நாம் இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரு உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தையினுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய கவருக்கு நன்மையை செய்து அனுப்பி வைக்கக்கூடிய, எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படை அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கு முன்னாலேயே அந்த குழந்தையுடைய சில கடமைகள் ஆரம்பித்து விடுகிறது. பலமாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அதற்கு முன்னால் நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய உங்களுடைய மனைவியை ஒரு சிறந்த தாயாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். குழந்தையை வளர்ப்பதற்கு தெரிந்த, குழந்தையோடு அன்பாக பாசமாக வளர்க்கக்கூடிய ஒரு பெண்ணை உங்களுக்கு ஒரு மனைவியாக, குழந்தைக்கு தாயாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். குழந்தையை தெரிவு செய்வதற்காக வேண்டி, குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பெண்ணை தாயாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். திருமணம் முடித்து விட்டீர்கள், தாம்பத்திய உறவு முதல் துஆவோடு ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். ஹதீஸில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற துஆவை உங்களுடைய தாம்பத்திய உறவுகளில் ஓதிக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலையும் நமக்கு வரக்கூடிய குழந்தை பாதுகாப்பானதாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கேயும் துஆக்களை ஓதிக் கொள்ளுங்கள். இப்படி திருமணத்திற்கு முன்னாலேயே இஸ்லாம் நம்முடைய குழந்தை சிறந்த சாலிஹான குழந்தைகளாக ஆக வேண்டும் என்பதில் கூடுதல் கரிசனை செய்யப்பட்டு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்பண்பான பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குழந்தை பிறந்தவுடன் ஒரு சில விடயங்கள் நாம் செய்து வருகிறோம். குழந்தை பிறந்தவுடன் காதுல அதான் சொல்லி ஓதுகிறோம், தஹ்னீக் செய்து வைக்கிறோம், நல்ல பேரை சூட்டுகிறோம், அதீகா கொடுக்கிறோம், சத்னா செய்கிறோம். இது போன்ற அடிப்படையான ஆரம்ப வேலைகளை கச்சிதமாக சரியாக நாம் எல்லோரும் செய்து வருகிறோம். ஆனால் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அது பெரிய விடயம் அல்ல, அதை எல்லோரும் செய்யலாம். அதற்கு பின்னால் வரக்கூடிய விடயம்தான் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதல் இரண்டு வருடங்கள் தாயோடு இருக்கக்கூடிய காலம். பலமாக்கள் சொல்கிறார்கள், முதல் இரண்டு வருடமும் அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய காலம், பால் கொடுக்கக்கூடிய நேரம் முடியுமான வரை அந்த தாய் புதுவோடு பராதோதிய வண்ணம், சலவாத்தோதிய வண்ணம், விக்ரோதிய வண்ணம் அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நிறைய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் துஆவோடு பராணையோதிய வண்ணம், விக்ரு சலவாத்துகளோடு ஓதிய அந்த குழந்தைகள் பெரியவர்கள் பின்னால் மிகப்பெரிய இமாம்களான சரித்திரங்கள் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டில் நம்முடைய பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், குழந்தையை பெற்றெடுத்து பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், முதலாவது பருவம் குழந்தை வளர்வதற்குண்டான அடிப்படை தாய்ப்பால், அந்த பாலோடு சேர்த்து ஈமானிய உணர்வும் குர்ஆனுடைய வசனங்களும் பாலோடு சேர்த்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தாய்க்கு தான் கொடுத்திருக்கிறான். அதன் பின்னால் தான் ஏனைய விடயங்கள். முதல் இரண்டு வருடங்களும் குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய நேரம் மிக கவனமாக, பாவங்களை விட்டும் தூரமான நிலைமையில், பாவத்தோடு சம்பந்தப்படாத நிலைமையில், பாவத்தை பார்க்காத நிலைமையில், பாவான விஷயங்களை கேட்காத நிலைமையில் குழந்தைகளுக்கு யார் பாலூட்டுவார்களோ அந்த குழந்தை நிச்சயமாக சாலிஹான குழந்தைக்குரிய அஸ்திவாரத்தை நாம் இடுகிறோம். அதன் பின்னால் இரண்டு வயது முதல் நான்கு வரை, குழந்தை பிறந்ததிலிருந்து நான்கு வயது வரைக்கும் தாய் தந்தையோடு இருக்கக்கூடிய வயது மிகவும் பிரதானமான ஒரு காலம். குழந்தை பெற்றோரை பார்க்கிறார்கள், ரோல் மாடல் குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனும் தான். தாயும் தகப்பனும் இப்படி வீட்டில் நடந்து கொள்கிறார்களோ அந்த குழந்தை கண்கூடாக பார்க்கிறது. தாய் தன்னுடைய செயல்களை நடவடிக்கைகளை பார்த்து குழந்தை கற்றுக்கொள்கிறது. அந்த அடிப்படையில் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, முதல் நான்கு வயது என்பது பாடசாலை செல்வதற்குரிய வயது அல்ல. பொதுவாக இந்த உளவள துறை நிபுணர்கள் சொல்கிறார்கள், நான்கு வயது வரைக்கும் எந்த குழந்தைகளையும் நீங்கள் பாடசாலைகளுக்கோ
மொண்டசோரிக்கு அனுப்பாமல் தாயுடைய மடியில் வைத்து படித்துக் கொடுங்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள். நடவடிக்கைகள் அந்த பிள்ளை தாயை தந்தையை பார்த்து படிக்கக்கூடிய வயது, கிரகிக்கக்கூடிய வயது, முழுமையாக அப்சர்வ் பண்ணக்கூடிய விடயங்களை எடுத்து உள்வாங்க கூடிய வயதாக இருப்பதனால் அந்த குழந்தைகளை வீட்டிலே வைத்து படித்துக் கொடுங்கள் என்று அதிகமான உளவள நிபுணர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அதுதான் 4 வயது முதல் 9 வயது வரைக்கும் நம்முடைய குழந்தைகள் நல்லா வளர்ந்து யார் விரும்புகிறாங்களோ இந்த கட்டத்துடைய இந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விஷயத்தில் நானும் நீங்களும் கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதி நமக்கு தவறி போயிருந்தால், இந்த பகுதியை நாம் தவற விட்டு விடுவோம் என்றால் ஆயுள் காலம் முழுமையாக வாழ்க்கை முழுவதும் கை செய்தப்படுவோம், கதறுவோம், பின்னால் பலன் கிடையாது. அந்த அடிப்படையில் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் இந்த 4 வயது முதல் 9 வயது வரைக்கும் உண்டான குழந்தைகள் சரியான முறையில் இந்த கால பகுதி பெற்றோர்கள் மூலமாக கவனிக்கப்படும் பொழுது குழந்தை நல்ல குழந்தைகளாக சாலிகான குழந்தைகளாக ஆகுவதற்குரிய அடித்தாளத்தை அஸ்திவாரத்தை நாம் போட்டு விடுகிறோம். அந்த அடிப்பில் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள், அத்தர்பியா அல் அமலியா, ஒவ்வொரு பெற்றோரும் 4 முதல் 9 வயது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய டாக்டிக்கல் ரீதியான சில தர்பியாக்கள், அதுதான் அமலோடு சம்பந்தப்பட்ட தர்பியாக்கள், தொழுகை, நோன்பு, நல்ல விடயங்கள், குர்ஆன் ஓதி கொடுப்பது, இது போன்ற தீனோடு மார்க்கத்தோடு அமலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது. குழந்தைகளை குர்ஆன் ஓதுவதற்காக மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். மதரசாவில் ஆசிரியர் உஸ்தாத் குழந்தைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறார். உண்மையில் உண்மையான ஆசான் அல் முதர்ரிசுல் அவ்வல், அல் உஸ்தாதுல் அவ்வல், அல் முரப்பி அன்னாஜி, உண்மையான வழிகாட்டி, உண்மையான ஆசிரியர் மதரசாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அல்ல, உண்மையாக ஒவ்வொரு தாயும் தந்தையும் தான் அந்த குழந்தையுடைய உண்மையான ஆசிரியர்கள். அந்த குழந்தைகளுக்கு ஆ பா தாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆசான்கள் அந்த தாயும் தகப்பனும் தான். அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு தீனை, மார்க்கத்தை, தொழக்கூடிய முறையை, விஷயத்தை, இந்த அமல்களை கட்டாயம் ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தாய் தந்தை இல்லை என்றால் யார் அந்த குழந்தைகளுக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு இந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது அத்தர்பியா அல் அமலியா. இன்னொன்று இருக்குது அன்பான பெரியவர்களே, இன்னொரு வகையான தர்பியாது ஒழுக்கவியலோடு சம்பந்தப்பட்ட தர்பியாக்கள், ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதாபுல் இஸ்திஸான். குழந்தைகளுக்கு வாப்பா சொல்லிக் கொடுக்கணும், உம்மா சொல்லிக் கொடுக்கும், மகனே நீங்க இன்னொருட வீட்டுக்கு போறதாக இருந்தா எப்படி நீங்க போகணும், ஒரு வீட்டுக்குள்ளால் எப்படி நீங்க நுழையணும், கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ளால் இருக்கிறார்கள் என்றால் மகன் மகள் எப்படி அந்த அறைக்கு வர வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் இதை தெளிவாக சொல்கிறது. 4, 5, 6 வயது மகன் வீட்டுக்குள்ளால் கணவன் மனைவி தனியாக அறையில் இருக்கிறார்கள், இந்த அறைக்கு போகும் பொழுது மகன் எப்படி வர வேண்டும், கதவை தட்ட வேண்டுமா, சலாம் சொல்ல வேண்டுமா, அனுமதி எடுக்க வேண்டுமா, இந்த விடயத்தை பெற்றோர் குழந்தைகளுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆதாபுல் மஹரமியத், மஹரமியத்துடைய ஒழுக்கத்தை, யார் மகன் உங்களுக்கு மஹரமாகுவார்கள், ஆண்களில் மஹரம் யார் என்று பெண்களுக்கும், பெண்களுக்கு ஆணில் மஹரம் யார் என்ற விடயத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகள் மகன் யாரோடு நீங்க பழகலாம், நீங்க பெரியவராகிற பொழுது உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட, பேசுவதற்கு தடை செய்யப்பட்ட நபர்கள் யார், குடும்பத்தில் சொந்தக்காரர்களை பற்றி அறிவை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல் ஹயா நம்முடைய குழந்தைகளுக்கு பறிபோகக்கூடிய ஒன்றுதான். வெட்கமின்மை, குழந்தைகள் சர்வ சாதாரணமாக கலப்பு நிலைமையில் பழகுகிறார்கள். மறைக்க வேண்டிய பகுதி எது, மறைக்க கூடாது காட்ட முடியுமான பகுதி எது, எவைகளை காட்டலாம், வெட்கத்துடைய பகுதி எது என்ற விடயத்தை குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரியோர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை இவைகளை நாம் கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக விசேஷமாக கேட்டுக்கொள்ளுங்கள், எப்படி நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோர்களும் குறிப்பாக 4 வயது முதல் 9 வயது வரைக்கும் இந்த காலப்பகுதியில் நண்பர்களை தெரிவு செய்வது எப்படி, நன்றாக விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த மனிதனை தனிமையாக வைப்பதில் ஒரு கஷ்டத்தை வைத்திருக்கிறான். எந்த ஒரு மனிதனுக்கும் தனிமையாக இருக்க முடியாது. குழந்தை பிறந்தால் தாயுடைய துணை தேவைப்படும். பெரியவனானால் விளையாட்டு சாமானின் டாய்ஸ் உடைய துணை தேவைப்படும். கொஞ்சம் பெரியவனால் ஃப்ரெண்ட்ஸ் உடைய நண்பர்களுடைய துணை தேவைப்படும். பொதுவாக மனிதனை ஒரு துணையின் பக்கம் எல்லாம் தேவைப்படுத்தி வைத்திருக்கிறான். பெரியவரானால் அவருக்கு திருமணத்துடைய துணை தேவைப்படுகிறது. அதே போன்று சிறார்களுக்கு அன்பானவர்களே, நண்பர்களுடைய துணை பொதுவாக தேவைப்படக்கூடிய ஒரு காலம். நாம் யார் நல்ல நண்பர்கள், நல்ல பழக்க வழக்கம் உள்ள நண்பர்கள் யார் என்பதை அடையாளம் காட்ட தவறுவோம் என்றால் அவர்கள் பெரியவரால் ஆனவுடன் தவறான நண்பர்களை அவர்கள் துணையாக எடுத்துக் கொள்வார்கள். நாம் கண்கூடாக பார்க்கிறோம், சிறு பிராயத்தில் யாரோடு பழக வேண்டும், எப்படிப்பட்ட நண்பர்களோடு பழக வேண்டும் என்ற விடயத்தை சொல்ல தவறிய அநேகமான பெற்றோர்கள் பெரியவர்களானவுடன் அவர்களுக்கு தெரியாத நான் எப்படி ஒரு நல்ல நண்பனை அடையாளம் காண வேண்டும் என்பதை குழந்தைகள் மறந்துவிட்டார்கள், தெரியாமல் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கூட்டாளியா எப்படி தெரிவு செய்யப்படணும், யாரோட பழகணும் என்ற விடயம் சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு பெற்றோரின் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்படணும். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இதுல முக்கியமான ஒரு செய்திதான், நவீன காலத்தில் இருக்கக்கூடிய நாம் பாவிக்கக்கூடிய மொபைலாக இருக்கலாம், அல்லது ஏதும் இது போன்ற வசதியுடைய சோசியல் மீடியாவாக இருக்கலாம், இதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நேரம் எவைகள், லிமிடேஷன் அளவோடு இது தேவையா இல்லையா என்ற விடயத்தை அடையாளம் கண்டு நாம் இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கொடுப்பது தேவை என்று அடையாளம் கண்டு கொண்டால் எவ்வளவு தூரம் தேவை என்பதை கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, செய்ய வேண்டிய விடயங்களில் இவைகளோடு சேர்த்து ஒழுக்கவியலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களோடு சேர்த்து குழந்தையுடைய உளரீதியாக சம்பந்தப்படக்கூடிய விடயத்திலும் ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அன்பான பெரியவர்களே, எப்படி அமலின் பக்கம் ஆர்வம் ஊட்டுகிறோமோ, குர்ஆன் ஓதும்படி ஆர்வம் ஊட்டுகிறோமோ, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதின் பக்கம் ஆர்வம் ஊட்டுகிறோமோ, அது போன்று குழந்தையுடைய பிள்ளைகளுடைய மனரீதியான உளரீதியான விஷயங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உலமாக்களும் இந்த துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் மிக பிரதானமான ஒன்றுதான் குழந்தைகளுக்குரிய நேரத்தை குழந்தைகளுக்கு கொடுப்பது. அன்பானவர்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, குழந்தைகளுக்கு நேரம் கொடுப்பது என்பது குழந்தையோடு உட்கார்ந்து நாம் குழந்தையோடு விளையாடுவது, குழந்தையோடு உட்கார்ந்து நாமும் சேர்ந்து படிப்பது, குழந்தைகளோடு சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து நாமும் பிரயாணம் செல்வது, குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடும், குழந்தைகளுக்கு இனிப்பு பண்ணங்களை வாங்கி கொடுத்திருக்கிறோம், குழந்தைகளுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறோம், குழந்தை விளையாடுகிறார்கள். தகப்பனுக்கும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் ஒரு பாரிய கேப் இருக்கக்கூடிய நிலைமையை உணர்கிறோம். அன்பானவர்களே, தகப்பன் குழந்தையோடு இருக்கக்கூடிய நேரம் தகப்பனோட கையில் மொபைலோ அல்லது வேற ஏதாவது பேப்பரோ நியூஸோ ஒன்றும் இல்லாமல் குழந்தையோடு பெற்றோர் இருக்க வேண்டும், குழந்தையோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். தகப்பனுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தாய்க்கும் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு கனெக்ஷன் சீராக உறுதியானதாக இருக்கும். நேரம் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு கடமையாக இருக்கிறது. நாம் எவ்வளவு பிஸியாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த பிஸிக்கு முன்னால் இந்த பிஸியை நாம் தூக்கி எறிய வேண்டும். குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஏதாவது ஒரு பகுதி குழந்தைகளோடு அமர்வது கட்டாயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதில் ஒரு அழகான ஒரு பழக்கம் தான், ஒரு நாளில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் முழு குடும்பமும் மனைவி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக சாப்பிடுவது மிக விசேஷமான ஒரு தன்மையாக இருக்கிறது. குழந்தைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுவது மிக விசேஷமான ஒரு தன்மையாக இருக்கிறது. கால ஓட்டம் பிஸி என்று சொல்கிறோம், மனைவி தனியாக சாப்பிடுகிறாள், குழந்தைகள் தனியாக சாப்பிடுகிறார்கள், நாம் தனியாக சாப்பிடுகிறோம். குடும்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நம்ம இருந்து தூரமாகுவதற்குரிய காரணத்தை நாமே ஏற்படுத்திக் கொடுக்கிறோம். இரண்டாவது, அன்பானவர்களே, குழந்தைக்கு நான் உங்களோடு அன்பாக இருக்கிறேன், பாசமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விடயங்களை குழந்தைகளுக்கு நாம் செயலில் காட்ட வேண்டும். குழந்தை விளங்கிக் கொள்ளணும், புள்ள விளங்கிக் கொள்ளணும், உம்மா அப்பா என்னோட ரொம்ப அரக்கமாக இருக்கிறாங்க, அதுக்குரிய விஷயங்களை அந்த குழந்தைகளோடு சேர்ந்து நடந்து செயலில் காட்டணும். வார்த்தையில நான் உங்களை நேசிக்கிறேன், பிள்ளைகளோடு அன்பாக இருக்கிறேன் என்று ஊரில் சொல்வதல்ல, குழந்தைகளோடு நேரடியாக உட்கார்ந்து அன்பை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இது நாம் செய்யக்கூடிய விடயங்கள். மூன்றாவது அல் பஷாரா, அல் பஷாரத்து குழந்தைகளை பாராட்ட வேண்டும். அன்பானவர்களே, உலமாக்கள் எந்த உதாரணம் சொல்கிறார்கள் என்றால், ஒரு புள்ள நல்ல விஷயங்கள் செஞ்சா கட்டாயம் பாராட்டணும், கட்டாயம் அந்த குழந்தைகளை பாராட்டணும். நல்லா படிக்குது, நல்லா ஓதுது, நல்ல விஷயங்களை செய்து, நல்ல குணங்கள் இருக்குது, வீட்டை நல்லா நடந்து கொள்ளுது, அந்த குழந்தைகளை ஆர்வம் ஊட்டி, மாஷா அல்லாஹ் நல்ல பிள்ளை என்று அந்த குழந்தைகளை ஆசி ஆர்வம் ஊட்டக்கூடிய பாராட்டு வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இதில் ஒரு விஷயம் அன்பானவர்களே, கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க. பொதுவாக குழந்தைகள் பை டிஃபால்ட் குற்றம் செய்யக்கூடியவர்கள், பெரளி பண்ணக்கூடியவர்கள், முரண்டுத்தனம் பிடிக்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு பொருளை கேட்டு அடம் பிடிக்கக்கூடியவர்கள், போகக்கூடிய இடத்தில் அங்கேயும் கரைச்சல் பண்ணக்கூடியவர்கள். சில பெற்றோர்கள் சொல்வார்கள், இந்த பிள்ளையன்னா எங்கேயும் கூட்டி போக கூடாது, அங்க போன என்னுடைய மானத்தை இந்த குழந்தை வித்துடுவான், புள்ள வித்துடுவான், அவ்வளவு தூரம் மோசமாக நடந்து கொள்வான் என்றும் சில பெற்றோர்கள் சொல்வார்கள். பலமாக்கள் சொல்லி தருகிறார்கள், குழந்தையுடைய சுட்டித்தனம், குழந்தையுடைய பெரளித்தனத்தின் மூலமாக செய்யக்கூடிய தவறுகள், இந்த தவறுகளை அடையாளம் காணுங்கள். இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் பெரளி பண்ணுது, ஏன் பிரச்சனை பண்ணுது என்பதை அடையாளம் கண்டு அழகாக சொல்லிக் கொடுங்கள். அந்த பிழையை அந்த குழந்தை திருத்தியவுடன் அழகாக பாராட்டுங்கள். நலவு செஞ்சா எப்படி பாராட்டுறீங்களோ, இது மாதிரி ஒரு குழந்தை குற்றம் செய்து தவறு செஞ்சு அதுல இருந்து திருந்து இருக்குது, கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு பரிசு வாங்கி கொடுங்கோ, அப்ரிசியேட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் ஆசை ஒட்டி அந்த குழந்தை இருக்கக்கூடிய தவறு கலட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு கொண்டு சொல்லலாம், குழந்தை போகக்கூடிய இன்னொருடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீன் பண்டங்களை கண்டபடி சாப்பிடுகிறது என்ற ஒரு பிரச்சனை இருந்தால் அழகாக சொல்லி கூட்டி போகலாம். குழந்தை கேட்டவுடன் வீட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷத்தை குழந்தைகளுக்கு முன்னால் வெளிப்படுத்தணும். மகன், நீங்க இன்றைக்கு நல்ல முறையில அந்த வீட்டுக்கு போய் நடந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அன்பானவர்களே, அடியின் மூலம் இதனை சாதிக்க முடியாது. ஏசி இந்த பிரச்சனையை குழந்தையோட உள்ளத்திலிருந்து கலட்ட முடியாது. இதை உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள், பாராட்டுங்கள், அப்ரிசியேட் பண்ணுங்கள், அந்த குழந்தையை பாராட்டி அந்த குழந்தைக்கு விளங்கவைகள், இது தவறு, நான் இதிலிருந்து கலண்டு வெளியே வர வேண்டும் என்ற விடயத்தை உணரவையுங்கள். நாலாவது விடயம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு குழந்தைகளையும் அல்லாஹ் ஒரு விதமான டேலண்ட் வச்சிருப்பான். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும், எல்லார்ட்டையும் ஒரே விதமான திறமை இருக்காது. பெற்றோர்கள் சொல்லக்கூடாது, நீ கட்டாயம் ஒன்றுதான் வரணும், பாடசாலையில முதலாம் மாணவனாக வரணும் என்று கட்டாயப்படுத்த கூடாது. காரணம், அந்த மாணவனுடைய பிள்ளையுடைய உள்ளத்தில் நான் எப்படி உண்டுவாரது என்ற யோசனை தான் இருக்குமே தவிர, அல்லாஹ் அந்த குழந்தையிடம் பிள்ளையிடம் இருக்கக்கூடிய திறமை வெளியாகாமல் போயிடும். அதனாலதான் நபி அவர்கள் சஹாபா கிடைத்து திறமையை அடையாளம் கண்டார்கள், திறமையை யூஸ் பண்ணினார்கள். அதே போன்று பெற்றோர்களாகிய நாமும் குழந்தை கிட்ட என்ன திறமை இருக்குது, இந்த குழந்தை கிட்ட உள்ள திறமையை எப்படி யூஸ் பண்ணலாம் என்று அடையாளம் கண்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அஸ்ஸுஹ்பா ஸாலிஹா, நல்ல ஒரு சூழலை, நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மோசமாக இருக்கிறார்கள் என்றால், அந்த குழந்தை பழகக்கூடிய ஒரு நல்ல சூழலை அந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். குறை சொல்லக்கூடாது, நம்முடைய சூழல் சரியில்லை, அதனால குழந்தை தவறி போயிருக்குது, குழந்தை பிரச்சனையில மாட்டிருக்குது என்றால், அழகான சூழலை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோமா என்பதை அடையாளம் காண வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தி, குழந்தைகள் பேசுவதை காது கொடுத்து கேட்கணும். அன்பானவர்களே, நாங்க போகக்கூடிய நேரம் பல சோழி வேறு சோழிகள்ல வீடுகளுக்கு போகக்கூடிய நேரம் மனைவி ஒரு பக்கத்தால வந்து சொல்லுவா, குழந்தைகள் பலவிதமான விஷயங்களை சொல்லுவார்கள். குழந்தை பேசுவதை கட்டாயம் காது தாழ்த்தி கேட்க பழக வேண்டும். அது எதுவா எதுவாக இருந்தாலும், அது நல்லவாக இருக்கலாம் அல்லது பொல்லாப்பாக இருக்கலாம், நம்மால் செய்ய முடியாத விடயமாக இருக்கலாம், அப்படியான விடயமாக இருந்தாலும் முதலில் குழந்தை சொல்வதை காது தாழ்த்தி கேட்கக்கூடிய பழக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்பில் அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடாத பல விடயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில முக்கியமான விடயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவைகள் ஒவ்வொரு குழந்தையும் சாலிகான குழந்தைகளாக வாழ்வதற்கு அடித்தளமிட்டுகிறோம். அதுக்கு மேலதிகமாக செய்ய வேண்டிய சில விடயங்கள். குழந்தைகளை இன்னொரு குழந்தைகளோடு ஒப்பிடக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் இந்த குள்ளமாய் உனக்கு வரையலாதே? அது தன்னுடைய சொந்த குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய பிற குழந்தைகளாக இருக்கலாம். தம்பியை பார்த்து கேட்க கூடாது, ஏன் உனக்கு நாணமாறு இருக்கலாதே? நாணவை பார்த்து கேட்க கூடாது, ஏன் உனக்கு தம்பிய மாறு இருக்கலாதே? கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு நாலு குழந்தைகளை. அது மிகப்பெரிய பாதகத்தை, மிகப்பெரிய விபரீதத்தை கொண்டு வரும். அது பாடத்தில் இருக்கலாம், விளையாட்டில் இருக்கலாம், திறமையில் இருக்கலாம், வீட்டு விடயங்கள் இருக்கலாம். எந்த விடயத்திலும் இரண்டு குழந்தைகளுக்கு மத்தியில் கம்பேர் ஒப்பீட்டு செய்து பார், அவள் அப்படி இருக்கிறாள், நீ இப்படி இருக்கிறா என்று சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய விபரீதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, குழந்தைகளை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, குட்டி காட்டக்கூடாது. குழந்தைகள் தவறு செய்பவர்கள், ஏதாவது தவறு நடந்துட்டால் அதை குத்தி காட்டி அதுக்கு பிரச்சனை படுத்தி அதை பெரிதுபடுத்தக்கூடிய நிலைமைகளை பெற்றோர்கள் குழந்தைகளோடு செய்யக்கூடாது. பிரச்சனை இருக்கதா அடையாளம் கண்டு அமைதியாக அந்த பிரச்சனையை நீக்க பார்க்க வேண்டும். அல் இஸ்திஹ்ஸா வல் இஸ்திஹானா, குழந்தைகளை யாருக்கு முன்னாலும் இழிவுபடுத்த கூடாது. மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால், மற்றவருடைய நண்பர்களுக்கு முன்னால், ஏனையவர்களுக்கு முன்னால் குழந்தையுடைய மனம் நோகும்படியான புண்படக்கூடிய விடயங்கள், வார்த்தைகள், அடித்தடி போன்ற விடயங்களை செய்யக்கூடாது. பொதுவாக அந்த அடி அந்த குழந்தைகளுக்கு வலிக்காமல் இருக்கலாம், ஆனால் ரெண்டு பேருக்கு முன்னால் என்ன வாப்பனை கடிச்சாரே, பத்து பேருக்கு முன்னால் என்னுடைய தகப்பன் கடிச்சாரே என்ற அந்த வலி உள்ளத்தில் ஆழமாக பதிந்து தகப்பனோடு தாயோடு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்மாலே உண்டாகக்கூடிய நிலைமை உண்டாகும். அத்தஜஸ் குழந்தைகளை தோண்டி தோண்டி துருவு துருவி பார்ப்பது. உலமாக்கள் எந்த அளவு சொல்கிறார்கள் என்றால், குழந்தையோட ஸ்கூல் பேக் இருக்குது, அந்த ஸ்கூல் பேகை நீங்க செக் பண்ணணும்னாலும் அந்த புள்ளிட்ட சொல்லுங்க, மகன் உங்களோட பேக் எனக்கு கொஞ்சம் செக் பண்ணிடுமா, பேகை கொஞ்சம் பார்ப்போமா, என்ன இருக்குது என்று மகனுடைய அனுமதியோடு வாருங்கள். நீங்கள் மகனுக்கு தெரியாமல் ஜாசூஸ் என்ற முறையில் நாம் ஸ்பை பண்ணுவோமாக இருந்தால் தகப்பன் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவில் விரிசல் உண்டாகக்கூடிய நிலைமை உண்டாகலாம். அத்தோடு அதமுல் வசாபில் அஹ்திலஹு, குழந்தைகளுக்கு ஏதாவது நாங்க வாக்கு கொடுத்துட்டோம்னா கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். குழந்தைகள் ரொம்ப இன்டெலிஜென்ட், டக்குன்னு புடிச்சு கொள்வார்கள். சின்ன வயது குழந்தைகளுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏதாவது வாங்கி தருவோம் என்று சொல்கிறோம், ஏதாவது வாக்குறுதி கொடுத்து இருப்போம், ஆனால் மறந்து இருக்கலாம், அல்லது கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நிலைமையில் நாம் செய்யாமல் இருந்தால் அந்த குழந்தை அதை வச்சே நமக்கு வாப்பாவுக்கு மார்க்ஸ் போட்டுவார். என் வாப்பா இப்படிப்பட்டவர் தான் சொல்லுவார், ஆனா செய்ய மாட்டார் என்ற விடயத்தை குழந்தைகள் பெற்றோருக்கு மாஸ்க் போட்டு விடுவார்கள். அதே போன்று பெற்றோர் குழந்தைகளுக்கு பொய்யை பழக்க கூடாது. பொதுவாக நடைமுறையில் அநேகமாக காணுகிறோம், யாராவது வீட்டில் வந்து வாப்பா இருக்கிறாங்களா என்று கேட்டா வாப்பா சொல்லு, மகன் வாப்பா இல்ல வெளியேன்னு சொல்லுங்கோ, மகன் இதை அடையாளம் பிடிச்சு கொள்வார். சாதாரணமாக 4 முதல் 9 வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த குழந்தைகள் இந்த பிழையை, இந்த பொய்யை அவர்கள் ஒரு தடவை அவர்களுக்கும் சாதமாக கொள்வார்கள். காரணம், வாப்பா பிள்ளைக்கு பொய்ய படிச்சு கொடுக்கிறார், வாப்பா இல்ல, வாப்பா பிஜி, வாப்பா தூங்குறார், ஆனா வீட்டுலதான் முழிச்சு கொண்டிருக்கிறார். இப்படி நடக்கக்கூடிய நேரம் குழந்தைகள் வாப்பாவை அவதானிக்கிறது. ஒரு முக்கியமான செய்தி அன்பானவர்களே, இதை கட்டாயம் போய் வீட்டுல சொல்லுங்கோ, வீட்டுல உங்களோட பெண்மணிகள்கிட்ட, ஒவ்வொரு பெண்மணிகள்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுங்கோ. உலமாக்கள் விசேஷமாக எழுதியிருக்கிறாங்க இந்த விஷயத்தால்தான், தகப்பனை கொண்டு வாப்பாவை கொண்டு புள்ளைய பயம் காட்டுவது, இது ரொம்ப மோசமான ஒரு செய்தி. நமக்கு தெரியாமலே நம்மை குழந்தைகள் நம்மை வீட்டு தூரமாகிறார்கள். பல மக்கள் சொல்கிறார்கள், தாய் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் சொல்கிறா, வாப்பா ஒருத்தர் நான் சொல்லிதாரன், வாப்பட்ட சொல்லி நிப்பாட்டுறேன் என்று தகப்பனுடைய வாப்பாவுடைய பெயரை ஒரு பயமுறுத்தாட்டக்கூடிய நிலைமையில் வீட்டில் பெண்கள் சொல்வார்களே. ஆனால் வாப்பா வீட்டுக்கு வார நேரம் குழந்தையுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். உம்மா சொல்லிட்டா இன்னைக்கு என்ன நடக்கும் என்ற தோரணையில் தான் ஒவ்வொரு குழந்தையும் தகப்பனை அணுகக்கூடிய நிலைமை உண்டாகும். பெருமக்கள் என்ன சொல்லி தருகிறார்கள், அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மனைவி கணவனிடத்தில் தகப்பனிடத்தில் மறைமுகமாக சொல்லணும், இப்படி ஒரு நிலைமை இருக்குது, இதை நாங்க திருத்து வைக்க முயற்சி பண்ணணும் என்பதுதான் சொல்லணுமே தவிர, வாப்பாவுடைய பெயரை பயன்படுத்தி குழந்தைகளை பயமுறுத்தாட்ட கூடாது. வீட்டுல நிலைமை சரியாகிடும், முரண்டு கொடுத்த புள்ள முரண்டு இல்லாம போயிடும், ஆனா பாப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில ஒரு பாரிய வித்தியாசம் உண்டாகினும். இது போன்ற பலவிதமான செய்யக்கூடாத விஷயங்களை நமக்கு பட்டியலிட்டு தந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே. குழந்தைகள் நம்முடைய பாக்கியங்கள், இந்த பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் நம்மிடத்தில் நாளை மறுமையில் கேட்பான். இந்த குழந்தை நல்ல குழந்தைகளாக ஆகுவதற்குரிய நிலைமையையும் அல்லாஹ் நம்முடைய கையில் தான் தந்திருக்கிறான். நாம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை உலமாக்கள் அணுகுவோம், இந்த துறைசார் நிபுணர்களை அணுகுவோம், குழந்தைகளுடைய மனதோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். இரண்டு துஆக்களை தொடர்ச்சியாக ஓதி வருவோம். அல்லாஹ் குர்ஆனில் இந்த துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். குழந்தையோடு சம்பந்தப்பட்ட துஆக்கள் ஒன்று சூரத்துல் ஃபுர்கான் வசனம் 74 சூரத்துல் அஹ்காம் வசனம் 15 ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் குழந்தைகளுக்காக கேட்க வேண்டிய துஆவை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். ஒவ்வொரு பெற்றோரும் கேட்டு வருவோம். சூரத்துல் ஃபுர்கான் வரக்கூடிய துஆ, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாதினா قرت اعيني وجعلنا للمتقين اماما. يا الله நம்முடைய குழந்தைகளை நம்முடைய மனித மக்களை யா அல்லாஹ் நமக்கு கண் குளிர்ச்சியானதாக ஆக்கி தந்தருவாயாக. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகான ஒரு ஆச்சரியமான துவா. யா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆக்கி தந்தருவாயாக. وجعلنا للمتقين اماما. யா அல்லாஹ் இந்த குழந்தைகளை ரோல் மாடலாக வழிகாட்டிகளாக இந்த குழந்தைகளை ஆக்கியருள்வாயாக என்று நம்முடைய குழந்தைகளை பார்த்து நாம் துஆ கேட்கணும். இன்னொரு துஆவை நபி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். சூரத்துல் அஹ்காஃப் வசனம் 15 அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக குழந்தையுடைய பெற்றெடுக்கக்கூடிய விஷயத்தில் சொல்லி வரக்கூடிய நேரம், ஒரு மனிதனுக்கு 40 வயதை அடைந்தால் அவர் எப்படி துஆ கேட்பார் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த துஆவை அல்லாஹ் சொல்லி தருகிறான். இதனால் இந்த வசனத்திலிருந்து வளமாக்கள் சொல்லி தருகிறார்கள், யாரு 40 வயது அடைஞ்சிட்டாங்களோ கட்டாயம் இந்த துவாவை கேட்டுவார்கள். ஏன், 40 வயது வாழ்க்கையில முக்காவாசி பகுதி உலகத்துல வாழ்ந்தாச்சு, அதுக்கு பின்னால கட்டாயம் அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ரெடியாகணும். அப்படிப்பட்டவர்கள் விசேஷமாக இந்த துஆவை கேட்டுவார்கள். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதீ அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தா واصلح لي في ذريتي اني تبت اليك واني من المسلمين. يا الله நீ எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்ன உபகாரம் செய்திருக்கிறாயோ அந்த உபகாரத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்னை ஆக்குவாயாக, எனக்கு நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. يا الله நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக ஆக்கியருவாயாக என்று இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். சூரத்துல் அஹ்காஃப் வசனம் 15 இந்த துஆக்களை பாடமாக்கிக் கொள்வோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கு பின்னாலும் ஓதுவோம். எல்லாம் அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை நமக்கு தந்து அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளாக அவைகளை ஆக்கியருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யாரெல்லாம் நம்மை விட்டு கபர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவட கபர்களை யாரெல்லாம் சுத்தத்துடைய பூஞ்சொலையாக ஆக்கியருவாயாக.